நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் செல்வநாதன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் SBS நேயர்களே.
கொரோனா என்ற விடயம் தான் இப்போது எங்குமே பேசுபொருளாக காணப்படுகின்றது. மக்களின் உடல் நலத்தில் இது ஒரு புறம் தாக்கம் செலுத்த, உலக பொருளாதாரத்திலும் இது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆஸ்திரேலியா பொருளாதாரத்தை கூட இது மிக மோசமான அளவில் பாதித்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் பாதிக்க போகும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. முதலில் எங்களுக்கு சொல்ல முடியுமா, இந்த கொரோனா தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திலும் எவ்வாறு இருக்க போகின்றது, அதன் தாக்கம் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
நிச்சயமாக, இந்த உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடி சீன பொருளாதாரம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். சீன பொருளாதாரத்தில் மாத்திரமன்றி இன்று உலக நாடுகள் சீன மக்களின் நடவடிக்கைகளில் கூட தாங்கி இருப்பது பலருக்கு தெரிந்திராத விடயம். உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக SBS நேயர்கள் பலரும் மரக்கரை கடைகளில் உள்ள நீங்கள் உள்ளி வளமையாக வாங்கி வந்திருப்பீர்கள். கடந்த மாதம் வரை 500 கிராம் உள்ளி $1.50 $2 வரை என்ற விலைவீச்சில் வாங்கி இருப்பீர்கள். கொரோனா வைரஸின் தாக்கத்தால் இன்று சீனாவிலிருந்து உள்ளி வருவது தடைப்பட்டிருக்கின்றது. இதனால் உள்ளியின் விலை இப்பொழுது மரக்கரை கடைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் $7 ஆக விற்கப்படுகிறது. எனவே ஆஸ்திரேலியா மக்கள் அன்றாடம் நாங்கள் எவ்வளவு தூரம் சீனாவில் தங்கியிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணமாகும். ஆனால் நாங்கள் அண்மையில் டிவிகள் செய்திகளில் பார்த்த டாய்லெட் பேப்பருக்கு கூட இங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதற்கு சீன பொருளாதாரம் தான் முக்கிய காரணம் என்பது எங்களில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் நாம் பாவிக்கின்ற டாய்லெட் பேப்பர் கூட பாதிக்கும் கூட, அதாவது 50% கூட சீனாவில் தான் உற்பத்தியாக்கி இங்கு தெரிவிக்கப்படுகின்றது. இது மாத்திரமன்றி நாம் அன்றாடம் பாவிக்கும் காரினுடைய பாகங்கள், ஏன் துவிச்சக்கர வண்டிகள் கூட சீனாவில் தான் தயாரிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கு ஆஸ்திரேலியாவின் உட்பட அனுப்பப்படுகின்றது. பல நாடுகளின் பெரும்பாலான பொருளாதாரம் ஆஸ்திரேலியா உட்பட இன்று சீன மக்களின் சுற்றுலா வருகையில் தங்கியுள்ளதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்று அவர்கள் தம் நாட்டை விட்டு வெளிவர முடியாத நிலை தோன்றியுள்ளது மாத்திரமன்றி வெளிநாடுகள் அவர்களை உல்லாச பயணிகளாக வரவேற்க முடியாத நிலையிலும் உள்ளதால் இன்று வெளிநாடுகளின் உல்லாசத்துறை வருமானத்திலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமல்ல, உயர்கல்வித்துறையை கூட எடுத்துக்கொண்டால் சீன மாணவர்களின் பணம் பங்களிப்பன்றி ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகங்கள் கூட நடத்த முடியாத ஒரு நிலை இன்று தோன்றியுள்ளது. அடுத்ததாக நீங்கள் ஆஸ்திரேலியா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பார்த்தீர்கள் என்றால் கூட அண்மை காலங்களில் சீன மக்களே இங்கு முதலீடு செய்து வந்து வருவதால் வீட்டு விலைகள் பன்மடங்காக அதிகரித்து வந்தது. இன்று அதிலும் பெரிய தளம்பல் நிலை ஒன்று ஏற்பட போகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியாக சீன நாட்டின் பொருளாதாரமும் சீன மக்களின் பங்களிப்பும் மத்திய நாடுகளின் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்க போகிறது என்பதை பல வழிகளிலும் சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்று வந்திருக்கும் தகவலின்படி கொரோனா வைரஸ் பலரும் எதிர்பார்த்ததை விட உலக பொருளாதாரத்தில் பன்மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவினுடைய பொருளாதாரம் கடந்த 50 ஆண்டுகளில் எப்பொழுதும் கண்டிராத வீழ்ச்சியை இவரிடம் காணவிருப்பதாக பல பொருளாதார வல்லுநர்கள் ஆரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உலகின் ஒவ்வொரு நாடும் இன்று சீனாவின் பொருளாதாரத்திலும் சீன மக்களிலும் தங்கியிருப்பதால் ஆஸ்திரேலியா உட்பட பல முக்கியமான பொருளாதார ரீதியில் உறவை கொண்டிருக்கும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருப்பதை நாம் எதிர்பார்க்கலாம்.
குறிப்பாக எந்த துறைகளை அதிகம் பாதிக்கும் என்று சொல்வீர்கள்?
ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக உற்பத்தி துறை, உல்லாசத்துறை, சேவைத்துறை சர்வீஸ் செக்டர் என்பனவற்றில் பாரிய வீழ்ச்சி இங்கும் அதைவிட உலகளாவிய ரீதியிலும் ஏற்பட இருப்பதால் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பம் குறைவதோடு பலரும் வேலையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்பட இருக்கின்றது. இதனால் ஆஸ்திரேலியாவில் வேலையற்றோர் சதவீதம் அதிகரிக்க இருப்பதோடு மக்களின் பொருட்களை வாங்குகின்ற திறனும் கூட பன்மடங்காக குறைய நேரிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதனால் இங்கு பொருட்களுக்கு மவுசு குறைந்து உற்பத்தியை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, உலக பொருளாதாரத்தின் இன்னொரு அங்கமான ஸ்டாக் மார்க்கெட் என அழைக்கப்படும் பங்கு சந்தையிலும் இன்று பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வீழ்ச்சி 1987-2008 ஏற்பட்ட பங்கு சந்தை வீழ்ச்சியில் அவையே மிக பெரிதாக இதுவரை கதைக்கப்பட்டு வந்தன. ஆனால் அதை விட இந்த வீழ்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆஸ்திரேலியா மாத்திரமல்ல பல நாடுகளில் ரிசெஷன், அதாவது என்று அழைக்கப்படும் பொருளாதார மந்த நிலை ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
சரி, இப்போ வந்து அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, அதாவது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்று சொல்லி ஒரு நிதி ஊக்குவிப்பு திட்டத்தை கொடுத்திருக்கின்றது. $17 பில்லியன் திட்டம் அது. இந்த திட்டத்தின் மூலம் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தை சற்று ஊக்குவிக்க முடியும் அல்லது அதை முன்னேற்ற முடியும் என்று அரசு நம்புவதாகப்படுகின்றது. இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று கூற முடியுமா?
நிச்சயமாக. நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், கடந்த வருட இறுதியில் ஆஸ்திரேலியா புஷ்ஃபயர் என அழைக்கப்படும் நெருப்பு அழிவினால் பெரிய அழிவுகளையும் சேதத்தையும் சந்தித்திருந்தோம். நாங்கள் ஊரில் சொல்லுவோம், பனையிலிருந்து விழுந்தவனை மாடகரி மிதித்த கதை என்று. அதே போலத்தான் இருக்கின்றது. அதாவது நெருப்பு அழிவினால் நாங்கள் ஓரளவு பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கொரோனா வைரஸின் தாக்கம் இன்னும் ஒரு பெரிய தாக்கமாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் மற்ற நாடுகளுடனான பொருளாதார உறவு, குறிப்பாக சீனாவுடனான எமது பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி நாங்கள் ஈடுபட்டிருப்பதால் இந்த ரெண்டு விடயங்களின் தாக்கமும் ஆஸ்திரேலியா மக்களிடையே தளர்வான மனநிலையை தோற்றுவித்திருக்கிறது. இந்த தளர்வான மனநிலை எப்பொழுதும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது மக்களுடைய வாங்குகின்ற திறன் சக்தி சில வேளைகளில் சந்தையில் பொருட்களை வாங்குகின்ற அளவு குறைவதால் உற்பத்தி அளவு குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும். உற்பத்தி அளவு குறைக்க வேண்டிய ஏற்பட்டால் வேலை வாய்ப்புகள் குறையும். அதனால் இந்த பணப்புழக்கத்தை அதிகரித்து மக்களினுடைய மனநிலையை ஊக்குவித்து வாங்குதலை ஊக்குவிப்பதற்காகவே இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்ற உதவி திட்டம் அந்த மக்களின் மனநிலையை மாற்றி அவர்களை கூடியளவு பொருட்களை வாங்க பண்ணி உற்பத்தி அளவை கூட்டி வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்காகவே இது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த $17.6 பில்லியன் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இந்த ஊக்குவிப்பு திட்டம் முக்கியமாக வேலைவாய்ப்பை அதிகரிப்பது தான் அதனுடைய முக்கிய நோக்கம். உற்பத்தியை அதிகரித்து வேலைவாய்ப்பை அதிகரிப்பது.
சரி, இந்த ஊக்குவிப்பு திட்டம் என்னென்ன முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது என்றும் இவை எப்படி பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் என்றும் சொல்லுங்கள்.
இந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் 5 பகுதிகள் உள்ளன. முதலாவது, குறிப்பாக ஸ்மால் பிசினஸ் வியாபார நிறுவனத்தை அவர்களின் முதலீட்டை ஊக்குவித்து வேலை வாய்ப்பை கூட்டுவது, அதுதான் முதலாவது. இரண்டாவதாக, தொழில் நிறுவனங்களில் கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கத்தை அதிகரித்து அதன் மூலம் அவர்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிப்பது. மூன்றாவதாக, மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரித்து அவர்களை வாங்குகின்ற திறனை அதிகரிப்பது. நாலாவதாக, பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்வது. ஐந்தாவதாக, இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து மக்களை மீட்பதற்காக சுகாதாரத்துறைக்கு கூடியளவு நிதி ஒதுக்கீடு செய்வது. இந்த 5 முக்கிய பகுதிகள் இந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் அடங்குகின்றன. முதலாவது திட்டம் குறிப்பாக வியாபார ஸ்மால் பிசினஸ் நிறுவனங்களை நோக்கியது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். இது என்ன மாதிரி என்று சொன்னால், இவர்கள் வழக்கமாக பிசினஸ் ஆக்டிவிட்டி ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு இதை தயாரித்து ஆஸ்திரேலியன் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்கள் அதை சமர்ப்பிப்பார்கள். இந்த நிறுவனங்கள் $50 மில்லியன் குறையாக டேர்ன்ஓவரை செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் சமர்ப்பிக்கும் அந்த ஸ்டேட்மெண்டில் 50% உதவித்தொகையாக அவர்கள் பெறக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அதி உயர் உதவித்தொகை 25,000 ஆகும். 690,000 வியாபார நிறுவனங்கள் இதன் மூலம் பயன்பெறும் எனவும், அத்துடன் இதில் வேலை செய்கின்ற 7.8 மில்லியன் தொழிலாளர்களும் இதன் மூலம் பயனடைவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக, இந்த வியாபார நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற அப்ரண்டிஸ் அல்லது ட்ரெய்னிஸ் என அழைக்கப்படும் பயிற்சி நிறையில் வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களுக்கு இந்த வருடம் அந்த நிறுவனங்கள் ஒவ்வொருவரையும் வேலைக்கு பயிற்சி நிறையில் அமர்த்தும் பொழுது $21,000 உதவித்தொகையாக வழங்கப்பட இருக்கின்றது. இதன் மூலம் 70,000 வியாபார நிறுவனங்கள் நன்மை பெறுவதோடு 117,000 பயிற்சி நிறைய வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களும் நன்மை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சாதாரண மக்களை பொறுத்தளவில் அவர்கள் அரச உதவியில் இருப்பவர்களா இருந்தால், சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அல்லது இழப்பாரியோரா இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்கு இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் $750 வழங்கப்பட இருக்கின்றது. இது இதன் மூலம் 6.5 மில்லியன் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் நன்மை பெற இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த புஷ் ஃபயர் மற்றது கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு $1 பில்லியன் உதவி தொகை வழங்கப்படுகிறது. அவர்கள் அந்த இடங்களில் கிராம சபை, மாநகராட்சி சபை அல்லது உல்லாசத்துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த $1 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட சுகாதாரத்துறைக்கு $2.4 பில்லியன் இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கில் இருந்து மக்களை மீட்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்களா இருந்தால், முக்கியமாக மக்களை இந்த கொரோனா வைரஸில் இருந்து சுகாதார நிலையில் மீட்டுவித்து உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுக்குரிய வசதிகளை கொடுத்து, நிறுவனங்கள் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி அதன் மூலம் மக்களின் வாங்குகின்ற திறனை அதிகரித்து அந்த பொருளாதாரம் அப்படியே தொடர்ச்சியாக நல்ல முறையில் இயங்குவதற்காகத்தான் இந்த ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் எதிர்பார்க்கின்றேன், நிச்சயமாக இந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் இந்த கொரோனா வைரஸ் மற்றது புஷ் ஃபயர் ஆகியால் பாதிக்கப்பட்டுகின்ற ஆஸ்திரேலியா பொருளாதாரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன்.
சரி, மிக்க நன்றி பேராசிரியர் செல்வநாதன் அவர்களே. இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திலும் உலக பொருளாதாரத்திலும் எப்படியான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது என்று விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி வணக்கம். நன்றி செய்யும் அடுத்த எஸ்பிஎஸ் நேயர்களே.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.